ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் இன்றைய இனிமையான மாலை வணக்கம். ஸோ இன்றைய நம்ம பகவத்கீதை தினசரி உபன்யாசத்தில் வந்து இன்றைக்கு 4வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் இன்றைக்கி படிக்க இருக்கிறோம். ஏய தாமா பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவிதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். என்னிடம் சரணடைவது கேட்டார் போல நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன். பிரதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியை பின்பற்றுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம கடந்த சில தினங்களாக 4வது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகங்களை படிச்சுட்டு வரோம். அதில் வந்து ஓரொரு ஸ்லோகமாக கிட்டத்தட்ட முதல் ஸ்லோகத்துலேருந்து இப்போ 11வது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். அந்த ஓரொரு ஸ்லோகத்துலேயும் வந்து பகவான் வந்து ரொம்ப அழகாக இந்த பகவத்கீதையை வந்து முதல்ல யாருக்கு உபதேசம் பண்ணார், அது எப்படி காலப்போக்கில் இறங்கி வந்துகிட்டே இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி அர்ஜுனனை பயன்படுத்தி திரும்பவும் பகவத்கீதையை கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் பகவான் எந்த மாதிரி இந்த உலகத்தில் தோன்றுறாரு, அவர் தோன்றி இங்கே என்ன அற்புதங்கள் பண்ணுறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெல்ல தெளிவாக சில பிரபாடைய கருணையினால் நம்ம புரிஞ்சிட்டோம். ஸோ இன்றைய ஸ்லோகத்தில் வந்து பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒருவர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றார் போல அவருக்கு நான் பலன் அளிக்கின்றேன். ஏதாமா பிரபத்தியந்து தாம் ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்து மனுஷ்யா பார்த்த சர்வசக. பகவானை ஒருத்தர் எந்த அளவுக்கு சரணடைகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பகவானும் அன்பு பரிமாற்றம் செய்கிறதா சொல்கிறார். அதனால் வரக்கூடிய பக்தர்கள், அதாவது பகவான்கிட்ட வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மனோநிலையில் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் சொல்கிறார், சதுர்விதா பஜதே மாம் ஜனா சுக்ருதுனு அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. 4 விதமான நல்லவர்கள் வந்து பகவான் இடத்துல வருவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க. சதுர்விதா, சதுர்னா 4, சதுர்விதா பஜதேமாம் ஜனா சுக்ருதுனு அர்ஜுனா, ரொம்ப நல்லவங்க. 4 விதமான நல்லவங்க, சுக்ருதி நல்லவங்க ஜனங்கள் வந்து என்கிட்ட வருவாங்க. ஆர்த்தோ, ஆர்த்தோன்னா ரொம்ப வறுமையில் வாழ்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையிலையும் வறுமையிலையும் வாழ்கிறவங்க. ஜிக்யாசு அப்படின்னா கேள்வி அறிவு உள்ளவங்க. ஞானி அப்படின்னா சாஸ்திரங்களை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான தத்துவங்களை புரிஞ்சுக்கணும்னு சாஸ்திர விசாரம் பண்ணுறவங்க. அப்புறம் சதுர்விதா பஜதேமா ஜனா சுக்ருதுராஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி, அர்த்தார்த்தினா பொருளாதார முன்னேற்றம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு புகழ் வேணும், எனக்கு பெயர் வேணும் விரும்புகிறவங்க ஞானி. இந்த 4 பேர் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நோக்கத்தில் வராங்க. ஒருத்தர் வறுமையிலேருந்து விடுபடணும்னு வராங்க, ஒருத்தர் செல்வம் அடையணும்னு வராங்க, ஒருத்தர் வந்து மோட்சம் அடையணும்னு வராங்க, ஒருத்தர் வந்துட்டு தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும்னு வராங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமான ஜனங்கள் வந்து பகவான் இடத்துல வராங்க. அவங்கள கிருஷ்ணன் நல்லவன் சொல்கிறாங்க, நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வகையில் அவங்க பகவானை சரணடைகிறாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு மனநிலையில் பகவான்கிட்ட வர்றோமோ அதுக்கு தந்த போல் பகவான் நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இப்போ பக்தி தொண்டில் வந்து ஆரம்ப நிலையில், பக்தி தொண்டில் ஆரம்ப நிலையில் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு பௌதிக எதிர்பார்ப்போடு இருக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போது, பக்தருடைய சங்கத்திலேருந்து சில பிரபுபாவுடைய புஸ்தகங்களை வாசிக்கும்போது, பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் படித்து பக்தி தொண்டுடைய தாத்பரியத்தை நம்ம புரிந்து கொள்ளும்பொழுது படிப்படியாக அந்த பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டு நம்ம பகவான் மேலே ஒரு தூய்மையான அன்பு வளர்த்துக்கணும். ஸோ ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், நமக்கு கலப்படமான பக்தி இருக்குது. ஸோ இந்த கலப்படமான பக்தி இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இந்த சாதனா பக்தியை ஆச்சாரியர் பிரபுபாவார் சொல்லிக் கொடுத்த மாதிரி பக்தி தொண்டு நம்ம பயிற்சி பண்ணிட்டே வரோம்னு வைங்களேன், கொஞ்சமாக அந்த சாதனா பக்தி நம்மளை புனிதப்படுத்தி, பக்தி தொண்டுனாலே நம்மளை புனிதப்படுத்தக்கூடியதுதான். அப்போ இந்த சாதனா பக்தியானது நம்மளை புனிதப்படுத்தி மேலும் மேலும் வந்து நம்ம கிருஷ்ணனுள்ள முன்னேற்றம் அடைய வச்சு இந்த பௌதிக கலங்கத்திலேருந்தெல்லாம் நம்ம விடுவிச்சிருக்கு. அதனால தான் நேற்று போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், வீதராக பயக்ரோதா, பௌதிக பற்றுதல் கோபம் காமம் இதுலேருந்து யார் ஒருத்தர் விடுபட்டிருக்காங்களோ அவங்க தான் வந்து பகவான் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ ஆரம்பத்தில் வந்து நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். இது ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகாக சொல்லுது, பிரபுபாதரும் பொருளுரில் நமக்கு மேற்கோள் காமிச்சிருக்காரு, அகாம சர்வ காமவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேதம் புருஷம் பரம். அகாமா, ஒருத்தர் ஆசையே இல்லாதவராக இருக்கார், அவருக்கு எதுக்குமே ஆசை இல்லை, ஒருத்தர் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாரு. சர்வகாமா மோக்ஷ காமா, சிலர் மோக்ஷ அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்போ ஆசை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, மோக்ஷம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, அகாம சர்வ காமவா மோக்ஷ காமோ தீவிரேன பக்தி யோகேன, தொடர்ந்து முழுமையாக பக்தி தொண்டு ஆற்றும் பொழுது அவங்க இந்த கலங்கத்தில் தான் விடுபட்டு அவங்க பகவானை அடைய முடியும். எஜயதம் புருஷம் பரம், அந்த பரம புருஷரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அடைய முடியும் அப்படின்னு பாகவதம் நமக்கு ரொம்ப அழகாக இங்கே சொல்லுது. இப்போ எந்த அளவுக்கு நம்ம பக்தி தொண்டில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம புனிதம் அடைந்தே வருவோம். குறிப்பாக வந்து நம்ம பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது எந்த அளவுக்கு நம்ம பகவான் நாமத்தை வந்து பற்று குற்றங்களை அந்த குற்றங்கள் எல்லாம் தவிர்த்து ரொம்ப கவனமாக தெளிவாக உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைவோம். அந்த பக்தி தொண்டானது நம்மளை புனிதப்படுத்தி மேலும் வந்து நம்ம பகவான் மேலே தூய்மையான அன்பு அடைகிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். அதுதான் சில ஆச்சாரியர், சில பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் வந்து நமக்கு நிறைய வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது, பகவானுக்கு ஆரத்தி பண்ணுறது, பகவானுடைய புகழ் பாடுறது, பகவானுடைய புகழ் பேசுறது, பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, உபன்யாசங்கள் கேட்கறது, இப்படி தொடர்ந்து நம்மளை பக்தி தொண்டில் ஈடுபடுத்திகிட்டே வரும்பொழுது நம்ம எல்லா விதமான கலங்கள்லேருந்து விடுபடுவோம். ஆரம்பத்தில் நம்ம செய்யக்கூடிய பக்தி வந்து எப்படி இருக்கும், கலப்படமான பக்தியாக இருக்கும். அப்புறம் சாதனா பக்தி, சாதனா பக்தினா நமக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். சிலப்போ நமக்கு அது ஆர்வம் இருக்காது, ஆனால் பக்தர்கள் சொல்கிறாங்க, சில பிரபுபாதர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை செய்யாமல் ஆரம்பிக்கும் போது அந்த வழிமுறையே நம்மளை வந்து புனிதப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை அப்படியே நம்ம பக்தி தொண்டில் பக்குவம் அடைஞ்சு அடைஞ்சு ஆன்மீக குருவோடைய வழிகாட்டுதலால் நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையும் பொழுது அந்த பக்தி தொண்டானது நம்மளை வந்து பகவான் அருகில் கொண்டு செல்லும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம பகவானை சரணடைகிறோமோ அதுக்கு தகுந்த போல் பகவான் நம்ம அன்பு பரிமாற்றம் செய்கிறதா சொல்கிறார். இதை வந்து ரொம்ப அழகாக ஆச்சாரியர் வர்ணிச்சிருக்காங்க, பகவான் வந்து எந்த மாதிரி பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பக்தர்களும் பகவான் இடத்துல எந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு விரும்புகிறாங்களோ, அவங்க எந்த அளவுக்கு பகவானை சரணடைஞ்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் பகவானும் அவர்கள்ட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான ரசங்கள் இல்லையா, ஐந்து ரசங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சாந்த ரசம், தாச ரசம், சக்கிய ரசம், வாசல்ய ரசம், மாதுரி ரசம். இந்த ஒவ்வொரு ரசங்களையும் ஒவ்வொரு விதமான அன்பு வந்து பக்தர்கள் பகவானிடத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க பகவானை சரணடைந்து பக்தி செய்கிறது கேட்டால் போல் பகவானும் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா யசோதா மாதாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த தாமோதர லீலையில் வந்து யசோதா மாதா வந்து எந்தளவுக்கு பகவான் மேலே அன்பு வச்சுருந்தாங்க, தங்கிட்ட உள்ளது எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணித்தாங்க, எல்லாமே பகவானுக்காக. அவங்க அந்த வெண்ணெய் செய்கிறதாகட்டும், தயிர் கடையிறதாகட்டும், வெண்ணெய் ஒரு உற்பத்தி பண்ணி தங்கிட்ட உள்ள எல்லா விதமான அந்த பசுக்கள் பால் எல்லாத்தையும் வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக அவங்க பயன்படுத்தினாங்க. ஸோ கிருஷ்ணர் மேலே அளவிட முடியாத அன்பு வச்சுருந்தாங்க யசோதா. ஸோ யசோதா மாதாவுடைய அன்பு வந்து அளவிட முடியாது. ஸோ யசோதா மாதா பகவான் கிருஷ்ணரை குழந்தையை தன்னுடைய குழந்தையாக பாவித்ததுனால கிருஷ்ணரும் அதுக்கு தந்தப்பல அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. யசோதா மாதா கிருஷ்ணரை தன் குழந்தையாக நினைக்கிறாங்க, யசோதாவுடைய சரணாகதிக்கும் யசோதா மாதாவுடைய அன்புக்கு தந்தப்போ கிருஷ்ணர் பரிமாற்றம் செய்கிறார். அவருடைய குழந்தையை போலவே மண் உண்றதாகட்டும், வெண்ணெயை திருடியதாகட்டும், வெண்ணெய் தாழியை உடைச்சதாகட்டும், இதெல்லாமே வந்து கிருஷ்ணர் வந்துட்டு யசோதா மாதாவை திருப்திப்படுத்துறதுக்காக செய்கிறார். யசோதா மாதாவுடைய நோக்கம் பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானுக்கு நிறைய சேவை பண்ணணும். கிருஷ்ணருடைய நோக்கம் யசோதா மாதாவை திருப்திப்படுத்தணும், அவங்களுடைய அன்புக்கு நிகராக அன்பு பரிமாற்றம் செய்யணும் அவங்களோட அப்படின்னு கிருஷ்ணா வந்துட்டு யசோதா மாதா கூடயும் நந்த மகாராஜ கூடயும் அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அதே போல் சக்கிய ரசம் நண்பர்கள் அர்ஜுனன், மதுமங்கள், அப்புறம் சுபலா, தோத கிருஷ்ணா, இந்த மாதிரி கிருஷ்ணருடைய கோபர் நண்பர்கள், அப்புறம் அர்ஜுனன் மாதிரி உள்ள நண்பர்கள், அவங்க கிருஷ்ணரை சன்னிடந்து கிருஷ்ணர் மறுத்து கிருஷ்ணனை தன் நண்பனாக பாவித்து அன்பு செய்கிறாங்க. பகவானும் அவரிடத்தில் ஒரு நண்பனாக அன்பு பரிமாற்றம் செய்கிறாரு. அப்புறம் கோபிகள்லாம் கிருஷ்ணத்தனுடைய காதல்லாம் பாவிச்சுக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணரும் அவங்களுடைய சரணாகதிக்கு தந்தார் போல் அவர்கிட்ட ஒரு காதலன் போல் அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறாரு. அப்புறம் துவாரகையில் உள்ள கோபி ராணிகள், துவாரகையில் உள்ள அந்த 16108 ராணிகளும் கிருஷ்ணத்தனுடைய கணவனாக நினச்சி அவருக்கு கைங்கறி பண்ணுறாங்க, அவரை சரணடைஞ்சிருக்காங்க. ஸோ பகவான் வந்து ஒரு கணவராக இருந்து அவருக்கு அவரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். ஸோ இப்படி ஒவ்வொரு பக்தர்களும் ஒரு நண்பனாக, ஒரு காதலனாக, ஒரு குழந்தையாக, ஒரு பெற்றோராக, எந்த மாதிரி ஒருத்தர் பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாரோ, அந்த எந்த அளவுக்கு பகவான்கிட்ட அவர் சரணாகதி பிராப்தம் செய்திருக்காங்களோ அதுக்கு தகுந்தப்பில் பகவானும் அன்பு பரிமாற்றம் செய்கிறதா இங்கே சொல்கிறார். ஸோ அதனால் பகவான் கிருஷ்ணர் வந்து எப்போவுமே தன் பக்தர்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ பக்தர்கள் பகவானை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இதுதான் பகவான் பக்தன் பக்தி தொண்டு. ஸோ கிருஷ்ணர் வந்து லீலானந்தா, கிருஷ்ணர் வந்து எல்லா விதமான லீலைகளையும் அனுபவிக்கக்கூடியவர். அவர் வந்து லீலானந்தா. அந்த லீலானந்தனான கிருஷ்ணர் வந்துட்டு பக்தன் வந்து பிரேமானந்தம், பிரேமானந்தன் பகவான் மேலே எப்போவுமே அன்பில் வாழக்கூடிய பக்தன். ஸோ அவன் பிரேமானந்தத்தில் இருக்கார். ஸோ இந்த லீலானந்தரான பகவானும் பிரேமானந்தரான பக்தரும் சேரும்பொழுது மிகவும் அந்த பக்தன் வந்து பகவானுடைய கைங்கரியத்தில் பேரானந்தம், அதாவது பிரம்மானந்தம் அடைகிறார். அந்த பேரானந்தம் வந்து வர்ணிக்க முடியாத அளவுக்கு பக்தன் வந்து பக்தி தொண்டில் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய செய்ய பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க அவனுக்கு வந்து அந்த ஆனந்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் பேரானந்தம். ஸோ அந்த பேரானந்தத்தை வந்து பக்தன் வந்து பகவானுக்கு கைங்கரியம் செய்யும்போது அடைகிறார். அதே போல் அந்த உன்னதமான அந்த பேரானந்தத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் நம்ம வந்துட்டு சில பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது படிப்படியாக நம்மளும் வந்துட்டு கிருஷ்ண உணர்வில் அந்த சுவையை நம்மளால் அனுபவிக்க முடியும். வந்து நம்ம உதாரணத்துக்கு நாமும் ஜெபிக்கிறோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த நாம ஜபம் வந்து நம்ம வந்து பிரபுபாதர் சொன்ன மாதிரி எந்தளவுக்கு குறைந்தபட்சம் 16 மாலை, குறைந்தபட்சம் 16 மாலையாவது நம்ம வந்து சிரத்தையோடு சொல்லும்பொழுது படிப்படியாக வந்து நம்ம பக்தத்தில் முன்னேற்ற அடைந்து அந்த நாமத்தில் நம்மளால் சுவையை அனுபவிக்க முடியும். அந்த நாம ருச்சி நமக்கு கிடைக்கும், பகவானுடைய பகவான் மேலே அன்பு நமக்கு அதிகரிக்கும், பகவானுடைய சேவையில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பகவானுடைய லீலையில், பகவானுடைய லீலையில் பகவான் வந்து எப்படி தன் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்களோ அதே போல் ஆச்சாரியர் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் நம்ம பின்பற்றி வந்தோன்னா பகவானை சரணடைஞ்சு, பகவானுடைய பக்தர்களை வைஷ்ணவர்களை சரணடைஞ்சு, ஆன்மீக குருவை சரணடைஞ்சு, அவங்களுக்கு கைங்கரியம் செய்கிறது மூலமாக நம்மளும் வந்து பகவானுடைய நம்ம கைங்கரியத்தை வந்து ஆன்மீக குருவானவர் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் போது பகவானும் நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார். அவர் அன்பு பரிமாற்றம் செய்கிறாருங்கிறத நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும். கோயிலில் போய் கோயிலில் வந்து பகவானுக்கு சேவை பண்ணும்போது பகவான் நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுறாரு, அவர் நாமத்தை உச்சரிக்கும் போது பகவானுடைய நாமம் வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்குது. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம வந்து அதை உணர முடியும். பக்தி தொண்டை வந்து நம்ம தொடர்ந்து சிரத்தையோட நம்பிக்கையோடு செஞ்சுட்டே வந்தோன்னா ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல்ல. ஆச்சாரியர் வந்துட்டு சில பிரபுபாதர் வந்து நமக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு பக்தி தொண்டை முன்னேற்ற அடைகிறதுக்கு. அதே போல் பகவான் வந்து நிறைய லீலைகள் பண்ணுறாரு, நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு. ஸோ அந்த லீலைகளையும் அற்புதங்களையும் கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் நம்ம வந்து கிருஷ்ணன் மேலே ஒரு அன்பு நம்ம வளர்த்துக்க முடியுது. இப்போ நம்ம கடைசியாக 9வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், 4வது அத்தியாயத்தில், ஜென்ம கர்ம சமேதி வியம் ஏவம் யோவேதி தக்வதக தக்வா தேகம் புனர் ஜன்ம நைத்தி மாமேதி. ஸோ அர்ஜுனா கிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்கிறார், அர்ஜுனா யார் ஒருத்தர் என்னுடைய புகழ், என்னுடைய பெயர், லீலைகள், என்னுடைய செயல்கள்லாம் கேட்குறாங்களோ, அவங்க படிக்கிறாங்களோ, தெரிஞ்சுக்கிறாங்களோ, உள்ளபடி அவங்க இந்த உடலை விட்டதும் என்னுடைய உலகத்தை வந்து அடைகிறாங்க. ஸோ அதனால் கிருஷ்ணர் வந்துட்டு நம்மளை வந்து எப்படியாவது இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்தில் பந்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளை இந்த பௌதிக பந்தத்தை விடுவிக்கிறதுக்காக பகவான் நிறைய அற்புதங்கள் செய்கிறார். ஸோ அந்த அற்புதங்களில் ஒன்று தான் வந்துட்டு தாமோதர லீலை அப்படின்னு நம்ம போன உபன்யாசத்தில் பார்த்தோம். பகவான் வந்து தாமோதரர் வந்து எவ்வளோ அழகாக லீலை பண்ணி அந்த லீலை மூலமாக எப்படி யசோதா மாதா அன்பு பரிமாற்றம் பண்ணாங்க. ஸோ இந்த லீலைகளை தொடர்ந்து நம்ம கேட்கும்போது நமக்கு பகவான் மேலே அன்பு அதிகரிக்குது. நம்மளும் யசோதா மாதா வந்து எந்தளவுக்கு பகவானை சரணடைஞ்சு பக்தி தொண்டு பண்ணாங்களோ அந்த யசோதா மாதாவுடைய வைராக்கியம், அவங்களுடைய விடாமுயற்சி, பகவானுடைய கருணை இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை மாதம் அதாவது தமிழ் கேரனில் எப்படி தமிழ் நாள்காட்டியில் வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த மாதிரிலாம் வருதோ அது மாதிரி சமஸ்கிருத நாள்காட்டியில் வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அதில் வந்து இப்போ நடக்கூடிய மாதம் வந்து கார்த்திகை மாதம், கார்த்திகை விரதம். ஸோ இந்த கார்த்திகை விரதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப மங்களகரமானது, ரொம்ப திவ்யமானது. இது வந்து பகவானுக்கு மிகவும் பிரியமானது. இந்த மாதங்கள்லேயே வந்துட்டு இந்த 12 மாதங்களில் வந்து கார்த்திகை மாதம், இந்த சமஸ்கிருத நாள்காட்டியில் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதமானது கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. ஏன் இந்த கார்த்திகை மாதம் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதுன்னா, இந்த கார்த்திகை மாதம் ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானது. ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, மிக உன்னதமான பக்தர், மிக உயர்ந்த பக்தர், பக்தர்களே மிக மிக உயர்ந்த அவங்களுடைய சேவை, ஸ்ரீமதி ராதாராணியுடைய சேவைக்கு ஈடு இணையே கிடையாது. ஸோ அவங்க எப்பொழுதுமே 24 மணி நேரம் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட்டு கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறது தான் அவங்க லட்சியம். ஸோ அந்த ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானது இந்த கார்த்திகை மாதம். இந்த உதாரணமாக இந்த கார்த்திகை விரதம், இந்த கார்த்திகை மாதத்தை வந்துட்டு பிரம்ம வைவிரத புராணம், பிரகத் நாரதிய புராணம், பத்ம புராணம் இந்த மாதிரி நிறைய புராணங்களில் வந்துட்டு இந்த கார்த்திகை மாதத்துடைய மகாத்மியை வந்து ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக வர்ணிச்சிருக்காங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஒருத்தர் வந்து விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும், இந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால, இந்த கார்த்திகை மாதத்தில் பகவான் ஸ்ரீ தாமோதரை வழிபட்டு அவருக்கு நெய்தீபம் ஏற்றுறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக வந்துட்டு எதில் சொல்லியிருக்காங்க, பத்ம புராணம், பிரம்ம வைவிரத புராணம், பிரகத் நாரதிய புராணம், இந்த புராணங்களில் வந்துட்டு இந்த கார்த்திகை மாதத்துடைய மகிமையை வந்து அவ்வளோ அற்புதமாக வர்ணிச்சிருக்காங்க. அதில் பத்ம புராணத்தில் என்ன ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்கன்னா, ந கார்த்திக சமோ மாசோ ந கிருதேன சமம் யுகம் ந வேத சாஸ்திர சாஸ்திரம் ந தீர்த்தம் கங்கையா சமம். அப்போது நதிகள்லேயே மிக உயர்ந்தது கங்கை, கங்கைக்கு இணையான நதியோ அதுக்கு அதை விட உயர்ந்த நதியோ கிடையாது. ஸோ நதிகள்லேயே மிக உயர்ந்தது கங்கா நதி. அதே போல் சாஸ்திரங்களே வேதங்களே மிக உயர்ந்தது இந்த சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரங்கள். அதில் இந்த வேதங்கள் எப்படி சாஸ்திரங்களே உயர்ந்ததுன்னு சொல்கிறோமோ, நதிகள் எப்படி கங்கை உயர்ந்ததுன்னு சொல்கிறோமோ, அதே போல் யுகங்கள் எப்படி சக்தி யுகமான கிருதயுகம் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி மாதங்களில் மிக உயர்ந்தது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு பத்ம புராணத்தில் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. இந்த பத்ம புராணத்தில் வந்துட்டு இந்த கார்த்திகை மாதத்துடைய மகாத்மியத்தை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக வர்ணிச்சிருக்காங்க. யாராவது இந்த கார்த்திகை மாதத்தில் பகவான் ஸ்ரீ தாமோதரை வழிபட்டு அவருக்கு நெய்தீபம் ஏற்றினாங்கன்னா அவங்க பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துலேருந்தே விடுபடுறாங்க. அதே மாதிரி மற்றவங்களை வந்து நெய்தீபம் ஏற்ற சொல்லி அவங்களுக்கு நெய்தீபம் தானமாக கொடுத்தாலோ இல்லை மற்றவங்களை பகவான் தீபம் காட்ட சொன்னாலோ அவங்க பகவான் மேலே அளவிட முடியாத அன்பு அவங்களுக்கு அதிகரிக்கும். அவங்க வந்து இந்த திரும்ப இந்த ஜட உலகத்தில் பிறக்கிறது இல்லை. ஸோ யாராவது இந்த கார்த்திகை மாதத்தில் வந்துட்டு பகவான் ஹரியோடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து யாராவது பகவான் ஹரியோடைய நாமத்தை உச்சரித்தாங்கன்னா அவங்க பல பிரிவுகளாக செய்த பாவத்திலேருந்து விடுபடுறாங்க. இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு பகவானுக்கு மங்கள ஆரத்தி செய்து பகவானுடைய பக்தருடைய சங்கத்திலேருந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, அப்புறம் பகவானுடைய புகழ் கேட்கறது, பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, அப்புறம் பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றுறது, பகவானுடைய சேவையில் ஈடுபடுறது, இந்த மாதிரி எவ்வளவு நம்ம செய்தாலும் அது வந்து 100 மடங்கு அதிகமான பலன் கொடுக்கூடியது. சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பக்தியானது, சாதாரணமான நாட்களில் நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமானது இந்த தாமோதர மாதம் சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் 100 மடங்கு வந்து அதிகமான பலன்கள் கொடுக்கக்கூடியது. இப்போ எப்படி நம்ம வந்து சில சமயங்களில் நம்ம தீபாவளி வந்துன்னா கடையில் தள்ளுபடி போடுவாங்க, தீபாவளி சிறப்பு தள்ளுபடி, இந்த பொருள் வாங்கினா இந்த பொருள் இலவசம், இது உங்களுக்கு மிக குறைந்த விலையில் கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய விளம்பரப்படுத்துகிறாங்க. இப்போ ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக போய் தீபாவளிக்கு ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம், இந்த செல்ஃபோன் வாங்கினா இந்த கேமரா இலவசம். ஸோ இப்படி அந்த பரிசு பொருட்களை வாங்குறதுக்காக அந்த சலுகையை பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா. எல்லா ஜனங்களும் வந்து அந்த இலவச சலுகையை பயன்படுத்திக்கிறாங்க. அதே போல் பக்தியில் வந்து பகவான் வந்து நம்ம நிறைய சலுகை கொடுக்குறார். இந்த மாதிரி தாமோதர மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய பக்தி கூட, ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத், இந்த சின்ன பக்தி கூட நம்மளை மிக பெரிய ஆபத்துலேருந்து விடுவிக்கும். அந்த எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சின்ன பக்தி தொண்டு கூட 100 மடங்கு அதிகமான பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால் இந்த கார்த்திகை மாதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரொம்ப புனிதமானது, ரொம்ப மங்களகரமானது, மாதங்களிலே மிக உயர்ந்ததும், ஸ்ரீமதி ராதாராணிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் மிகவும் பிரியமான இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறோமோ அதை வந்து 100 மடங்கு அதிகமான பலன் நமக்கு பகவான் கொடுக்கிறார். அப்போ நம்ம பகவானே 1% சரணடைந்தால் கூட இந்த மாதத்தில் 100% சரணடைந்த பலனை பகவான் நமக்கு கொடுக்குறார். அதனால் நம்ம எந்தளவுக்கு இந்த கார்த்திகை மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கார்த்திகை மாதத்தில் விரதங்கள் தபங்கள் அனுஷ்டிக்கிறோம், தானம் பண்ணுறோம், ஸோ பிராமணருக்கு உதவி செய்கிறது, வைஷ்ணவருக்கு உதவி செய்கிறது, வைஷ்ணவ கைங்கரியம் பண்ணுறது, அப்புறம் கோயிலில் போய் பகவானுக்கு சேவைப்படி ஏது ஒரு பக்தி தொண்டு செய்தாலும் இந்த மாதத்தில் வந்து 100 கணக்கான மடங்கு அதிகமான நமக்கு நன்மையும் பக்தியில் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் விருந்தாவனம், மதுரா, மாயாப்பூர் இந்த மாதிரி புனித ஸ்தலங்களில் போய் தீர்த்தாடனம் பண்ணுறவங்க, அங்கேருந்து விரதம் அனுஷ்டிக்கிறவங்க, அங்கே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறவங்க, அங்குள்ள வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறவங்க, இப்படி எல்லோரும் வந்துட்டு இந்த மாதத்தை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைகிறாங்க. ஸோ நம்மளும் வந்து இந்த கார்த்திகை மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு நம்மளால் இயன்ற அளவுக்கு பகவானுடைய சேவையில் ஈடுபடணும், மற்றவர்களையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணுங்கிறது தான் சில பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தினோன்னா வெகு சீக்கிரமாகவே நம்மளும் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைவோம். இந்த கார்த்திகை மகாத்மியத்தை வந்து எண்ணற்ற புராணங்களில் ரொம்ப அற்புதமாக வர்ணித்தாலும் இந்த பத்ம புராணத்தில் ரொம்ப ஏற்றமாக ரொம்ப உயர்வாக இந்த கார்த்திகை மகாத்மியத்தை பற்றி கதைகள் சம்பவங்கள் சுவாரஸ்யமான புராதன கதைகள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம இன்றைக்கு தெரிஞ்சுக்கிருக்கிறோம். அதில் ஒரு கதை வந்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரம். ஒரு சமயம் வந்து சகாமலை, இந்த சகாமலை பகுதியில் வந்துட்டு காவேரிபுரம்னு ஒரு ஊர் இருந்தது. இந்த இடத்துல சகாமலை பகுதியில் வந்துட்டு காவேரிபுரம்னு ஒரு ஊர், ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை சூழ்நிலை நிறைந்த ஒரு இடம், நீர்வீழ்ச்சிகள், நதிகள், இயற்கை வளங்கள் சூழ ஒரு அற்புதமான ஒரு ரம்மியமான இடம் வந்துட்டு அந்த காவேரிபுரங்கிற ஊர். அந்த இடத்துல வந்துட்டு தர்மதத்தன் அப்படின்னு ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். இந்த தர்மதத்தர் வந்துட்டு மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர். யார்? தர்மதத்தர். ஸோ தர்மதத்தர் வந்துட்டு விஷ்ணுடைய மிகச்சிறந்த பக்தர். அவர் வந்து அந்த காவேரிபுரத்தில் அந்த இயற்கை சூழல் நிறைந்த அந்த ஒரு அற்புதமான வனத்தில் வந்துட்டு தினமும் விஷ்ணுவுக்கு ஆராதனை பண்ணி விஷ்ணுவுடைய நாமத்தை உச்சரிக்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்பவும் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறார், பகவானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்கிறாரு, பகவானுடைய பகவானுக்கு போகாணி வேதம் செய்து இந்த பிரசாதத்தை உட்கொள்கிறாரு, தபங்களும் விரதங்களும் அனுஷ்டிக்கிறாரு. குறிப்பாக அந்த தர்மதத்தர் வந்துட்டு இந்த கார்த்திகை விரதம் ஒரு வருடமும் அவர் குழந்தையிலேருந்து சின்ன வயதுலேருந்தே வந்துட்டு இந்த தர்மதத்தர் வந்துட்டு இந்த கார்த்திகை விரதம் வந்து தாமோதர விரதம் அனுஷ்டரித்து தினமும் பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றுறது, பகவானுடைய இந்த தாமோதர அஷ்டகம் பாடுறது, பகவானுடைய புகழ் பாடுறது, கீர்த்தனம் செய்கிறது, பகவானுக்கு ஆரத்தி செய்கிறது, இப்படி முழுவதும் தன்னை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்திருக்கார். யார்? தர்மதத்தர். அப்போ ஒரு நாள் தர்மதத்தர் வந்துட்டு அந்த கார்த்திகை விரதம் எல்லாம் முடித்து அடுத்த நாள் காலை அதிகாலையில் எழுந்திரிச்சு நீராடி பகவானுக்கு மங்களாரத்தி செய்கிறது செய்துட்டு அந்த மங்களாரத்தி உள்ள பிளேட்டு மங்களாரத்தி செய்கிற அந்த தட்டில் வந்து பூஜா பரப்பனிலாம் இருக்கும். இந்த தூபம் காமிக்கிறது, தீபம் காமிக்கக்கூடிய அந்த பஞ்ச உபசாரம் பண்ணக்கூடிய அந்த தீபம் காமிக்கக்கூடியது, அப்புறம் பகவானுக்கு நீர் துளசி தீர்த்தம் செலுத்தக்கூடியது, அந்த கைக்குட்டை எல்லாம் நிறைந்த அந்த பூஜா தட்டு, அந்த பூஜை பகவான் விஷ்ணுவுக்கு ஆராதனை செய்த அந்த பூஜையை தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் அப்படி நடந்து வர்றார். அப்படி நடந்து வரும்போது வழியில் ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு பிரம்ம ராட்சசி, அந்த பிரம்ம ராட்சசி அவர் வழி மறிக்கிறார். யார்? தர்மதத்தா. தர்மதத்தா வந்து ஒரு பிரம்ம ராட்சசி வழி மறிச்சோன்னே தர்மதத்தாவுக்கு அப்படி உடம்பெல்லாம் நடுங்குது. ஏன்னா அந்த பிரம்ம ராட்சசி பார்த்தோன்னே கையெல்லாம் அடங்கி பயத்தால் அவர் நாக்கெல்லாம் உரண்டு போய் அவர் அந்த நடுக்கத்திலே வந்து அந்த பூஜை பேட்டை கையிலேருந்து தவறி விட்டுறார். அப்படி பூஜை பேட்டை தவறி விழும்போது அந்த பூஜை தட்டில் இருந்த சில துளசி தீர்த்தங்கள், இந்த துளசி தீர்த்தம் வந்துட்டு அந்த பிரம்ம ராட்சசி மேலே பட்டுது. அந்த பிரம்ம ராட்சசி மேலே பட்ட உடனே அந்த பகவானுக்கு ஆராதனை செய்த அந்த துளசி தீர்த்தமானது பிரம்ம ராட்சசியோட சரீரத்தில் பட்ட உடனே அந்த பிரம்ம ராட்சசிக்கு தன்னுடைய முன்ஜென்ம நினைவுகள்லாம் வந்தது. முன்ஜென்ம நினைவுகள்லாம் வந்து அந்த பிரம்ம ராட்சசி பேச ஆரம்பித்தா. உடனே பிரம்ம ராட்சசி வந்துட்டு அந்த பிராமண இடத்துல பிரார்த்தனை பண்ணால், ஓ பிராமணரே, நீங்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்கள் இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடியவர், நீங்கள் பகவானுடைய மிகச்சிறந்த பக்தரும் கூட. ஸோ உங்களுடைய கருணையினால் எனக்கு வந்து இப்போது என்னுடைய பிறவியினுடைய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுது. நான் எதுக்காக இந்த ரூபத்தில் இருக்கேன், நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு எப்படி இதெல்லாம் நடந்ததுங்கிறத என்னால் யூகிக்க முடிஞ்சுது. அதுக்கு உங்களுடைய காரணமற்ற அந்த கருணை தான் காரணம். நீங்கள் வந்து அந்த துளசி தீர்த்தத்தை என் மேலே தெளிக்கலின்னா எனக்கு இது ஞாபகமே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. யார்? பிரம்ம ராட்சசி. யார் இடத்துல? தர்ம தத்தா இடத்துல. ஸோ தர்ம தத்தர் கேட்குறாரு, ஓ பிரம்மராஜசே, உனக்கு எப்படி இந்த மாதிரி ரூபம் ஏற்பட்டது, நீ எப்படி இந்த மாதிரி ஆன, எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு, உனக்கே இந்த மாதிரி ஒரு கோர சரீரம் வந்தது, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பிரம்மராஜ சொல்லிச்சு, நான் வந்து இதுக்கு முன் ஜென்மத்தில் வந்துட்டு நான் ஒரு பிராமணனுடைய சௌராஷ்டிர பிராமணனுடைய மனைவியாக இருந்தேன், என் பேர் காலக்கா. ஸோ என்னுடைய பேர் வந்து திருநாமம் வந்து காலக்கா. நான் வந்து சௌராஷ்டிர பிராமணனுடைய மனைவியாக இருந்தேன். நான் எப்பவுமே என் கணவரோடு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன், நிம்மதியாகவே இருக்க மாட்டேன். அவர்கிட்ட சண்டை போடுறது, அவரை வந்து திட்டுறது, அவரை உதாசீனப்படுத்துறது, அப்புறம் அவருக்கு சாப்பிட கொடுக்கறது இல்லை, அவரை மதிக்கிறது இல்லை, சில சமயம் நானே சமைச்சு நானே சாப்பிடுவேன் அவர் கவனிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ரொம்ப திமிர் பிடிச்சவளாம், அகங்காரம் பிடிச்சவளாகவும், ரொம்ப கர்வம் பிடிச்சவளாகவும், ஒரு ரொம்ப கொடூரமாக நடத்தக்கூடியவளாகவும் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னான். யார்? இந்த காலக்கா. ஸோ காலக்கா வந்து ரொம்ப கொடூரமான ஒரு பெண்ணாக நடந்து கொண்டதுனால அவருடைய கணவன் வந்து அவருடைய தொந்தரவு தாங்க முடியல. ஸோ அவள் வந்து கணவர்கிட்ட வந்து என்றைக்குமே சிரித்து பேசினதே இல்லை, அவள் கணவனை சந்தோஷப்படுத்தினதில்லை, அவன்கிட்ட சிரித்து பேசினதில்லை, எப்போவுமே அவன்கிட்ட போட்டி பொறாமை சண்டை இப்படியே வாழ்ந்தான். ஸோ அதனால் கணவர் என்ன நினச்சாருன்னா, அந்த சௌராஷ்டிர பிராமணர் இந்த மாதிரி ஒரு மனைவியுடைய குடும்பம் நடத்துகிறதோட நம்ம இவளை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்துக்கலாம், ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான்னு அவர் முடிவு பண்ணுறார். யார்? அந்த சௌராஷ்டிர பிராமணர். யாருடைய மனைவி? கணவர். காலக்காவுடைய கணவர். அப்போது அந்த விஷயம் வந்துட்டு தன்னுடைய கணவர் வந்து தன்னை விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறாருங்கிற செய்தி தெரிஞ்சவுடனே காலக்கா வந்துட்டு அந்த கோபம் அந்த இது தாங்க முடியாமல் அந்த அவருடைய அந்த முடிவை தாங்க முடியாமல் கோபத்திலே அகங்காரத்திலேயும் வந்துட்டு அவள் அந்த உடலை உடனே முடிவு பண்ணி அவள் தற்கொலை செய்துக்கிறான். அவள் வந்து அந்த உடலை சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிறான். ஸோ அப்படி தற்கொலை பண்ண உடனே அவள் அந்த உடலை விட்ட உடனே அவள் அந்த அவருடைய ஆத்மாவானது அந்த உடலை விட்டு அவள் வந்து யமலோகத்துக்கு அழைச்சி செல்லப்படுறான். இந்த யமலோகத்துக்கு அழைச்சி போகும்போதே யமதூதர்கள் அவளை கடுமையாக தண்டிக்கிறாங்க. கடுமையாக தண்டித்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவளை எழுத்துட்டு போகிறாங்க. யாரை? காலக்காவை. எங்கே? யமருடைய உலகத்துக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த பௌத்திக உலகத்தில் வந்துட்டு நம்ம எவ்வளோ துன்பம் நிறைந்த இந்த உலகம், அதாவது இந்த பௌத்திக உலகம்னாலே கிருஷ்ணர் வந்து துன்பம் நிறைந்த சொல்கிறார் இல்லையா? பௌத்திகத்தில் பார்க்குறோம் கிருஷ்ணர் என்ன ரொம்ப அழகாக சொல்கிறார், துக்காலயம் அசாஸ்வதம், இங்கே இந்த உலகம் இந்த உலகம் வந்து துன்பம் நிறைந்தது, நிலையில்லாதது. அப்போ இந்த துன்பம் நிறைந்த உலகத்தில் நம்ம வந்துட்டோம், ஏதோ ஒரு முன்ஜென்ம கர்மத்தினால நமக்கு வந்து இந்த மனித உடல் கிடச்சிருக்கு. உண்மையில் இந்த மனித உடல் கிடச்சிருக்கு, நம்ம ரொம்ப வாக்கியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா எண்ணற்ற ஜீவராசிகள் இல்லையா, நாய் பன்றி பூனை கழுதை ஒட்டகம் இந்த மாதிரி தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் புழுக்கள் பூச்சி வகைகள் எவ்வளோ உயிரினங்களை தாண்டி நம்ம இந்த மனுஷ உடலில் வந்திருக்கோம். அப்போ இந்த மனித உடலில் வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நம்ம ரொம்ப பாவகாரியங்கள் பண்ணியிருக்கோம், பல ஜென்மங்களாக வந்து பாவம் பண்ணியிருந்தால் மனித உடலில் வந்தால் கூட நம்ம சில சமயம் கஷ்டப்படுவோம். ஈவன் தோ மனித உடலில் ஒரு வேளை மனித உடலில் நம்ம பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலோ இல்லை செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலோ எப்படி பார்த்தாலும் இந்த ஜட உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இல்லையா? சில சமயங்களில் வந்துட்டு ரூபா ரொம்ப அழகாக உதாரணம் கொடுப்பார். ஒரு சமயம் வந்துட்டு ஒரு ராஜா வந்துட்டு பக்கத்து நாட்டு மன்னர் கூட சண்டை போட்டார், ரெண்டு பேருக்கும் பொறாமை, பேசிக்க மாட்டாங்க. இந்த நாட்டு ராஜாவுக்கும் பக்கத்து நாட்டு ராஜாவுக்கும் ஒத்துமை கிடையாது, சேர்ந்து போக மாட்டாங்க. அப்போது இந்த நாட்டு ராஜாவுடைய மகன் ராஜகுமாரன் பக்கத்து நாட்டு ராஜாவுடைய மகளான ராஜகுமாரியும் விரும்புகிறாரு. ஆனால் அவங்க அப்பா ரெண்டு பேருக்கு பகைமை இருக்குது, இந்த மகனும் மகளும் விரும்புகிறாங்க. அப்போ ஒரு நாள் இந்த ராஜாவுடைய பையனாக இந்த ராஜகுமாரன் வந்து பக்கத்து நாட்டு ராஜாவுடைய மகளான இந்த இளவரசியை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. இது வந்து இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ தன் பையனை வந்து சிறையில் அடைச்சி வைக்கிறார். பையனை சிறையில் அடைக்கும் போது கூடவே போன மந்திரி பையனும் சிறையில் அடைக்கிறாரு, காவலாளி பையனும் சிறையில் அடைக்கிறாங்க. அப்போ இங்கே போனது யாரு, இந்த ராஜாவுடைய பையன் ராஜகுமாரன், அப்புறம் மந்திரியோட பையன், கூடவே இந்த ஒரு காவலாளியோட பையன், மூணு பேர் போனாங்க. இந்த மூணு பேர் அங்கே போயிட்டு வந்ததுனால கோபமடைஞ்ச மன்னர் வந்துட்டு இவங்க மூணு பேரும் சிறையில் அடைச்சிட்டார். இந்த சிறையில் அடைச்சவர் என்ன பண்ணார், தன்னுடைய பையனை தங்க சங்கிலியில் கட்டி வச்சிட்டார், தங்க சங்கிலியில் கட்டி போட்டார். மந்திரியுடைய பையன் மந்திரி என்ன பண்ணார், தன்னுடைய பையனை வெள்ளி சங்கிலியெல்லாம் கட்டி போட்டார். இந்த காவலாளியோட பையன் என்ன பண்ணார், காவலாளி வந்து அவர் பையனை இரும்பு சங்கிலியில் கட்டி போட்டார். அப்போது இந்த காவலாளியோட பையன் இரும்பு சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கான், மந்திரியோடைய பையன் வெள்ளி சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கான், ராஜாவுடைய பையன் தங்க சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கான். இப்போ ராஜாவுடைய பையன் வந்துட்டு மந்திரி பையனை பார்த்து சிரிச்சான், பையன் என்னுடைய அப்பா என்ன தங்க சங்கிலியில் கட்டியிருக்காரு. இந்த மந்திரி பையன் காவலாளி பையனை பார்த்து சிரிச்சான், பையன் என்னுடைய அப்பா என்ன வெள்ளி சங்கிலியில் கட்டியிருக்காரு. ஆனால் மொத்தத்தில் மூணு பேரும் கட்டுண்ட நிலையில் தான் இருக்காங்க, யாருமே தன்னை விடுவிச்சுக்க முடியாது. அது தங்க சங்கிலியாக இருந்தாலும் சரி, வெள்ளி சங்கிலியாக இருந்தாலும் சரி, இரும்பு சங்கிலியாக இருந்தாலும் சரி. அதுபோல் இந்த ஜட உலகத்தில் வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, இல்லை நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, இல்லை ஏழை குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, நமக்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய் வந்து பொது இல்லையா. ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷான தரிசனம், இது எல்லாருக்கும் பிறப்பு வருது, எல்லாருக்கும் இறப்பு வருது, எல்லாருக்கும் வியாதி வருது, எல்லாருக்கும் வயதாகும். ஸோ இது வந்து பொது, இந்த தண்டனை எல்லாருக்கும் பொதுவானது தான், இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஜட உலகத்தில் நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கர்ம வினைக்கு தகுந்தப்போ உடல் எடுத்து கஷ்டப்படுறோம். ஒரு குறிப்பிட்ட நம் முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியில் தகுந்த மாதிரி தான், நம்ம முன்ஜென்ம செய்தியில் என்ன பாவம் பண்ணமோ என்ன புண்ணியம் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த உடல் கிடச்சிருக்கு. இப்போ இந்த உடல் இப்போ கிடச்சிருக்கா இல்லையா, அப்போ இதில் நம்ம பாவ புண்ணியத்தினால தான் நமக்கு பெற்றிருக்கோம். அப்போ சில நேரங்கள் நமக்கு சந்தோஷம் வரும், சில நேரம் துக்கம் வரும், சில நேரங்கள் லாபம், சில நேரம் நஷ்டம், சில நேரம் வெற்றி, சில நேரம் தோல்வி, இதெல்லாம் மாறி மாறி வரும். இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அதான் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷன சுக துக்கதா ஆகமா பாணியு அனித்யா தாம் திதிக்ஷ பாரதா. அர்ஜுனா, இந்த பௌதி உலகத்தில் வந்து இன்பம் துன்பம் இதெல்லாம் எப்படி கோடை குளிர் மாறி மாறி வருதோ அது மாதிரி வந்துட்டா இருக்கும், அதை சகிச்சு பொறுத்துக்க பழகிக்கணும். அதே போல தான் நம்ம வந்து ஒரு இல்லற வாழ்க்கையில் வரக்கூடிய கிரகஸ்தர்கள் வந்து பார்த்தோம்னா அவங்கவுடைய முன்ஜென்ம வினைக்கு தகுந்த போல தான் கணவன் மனைவி குழந்தைகள்லாம் அமைவாங்க. சில நேரங்களில் மனைவி பிரியமாக இருப்பார், சில நேரங்களில் கணவன் பிரியமாக இருப்பார், சில நேரங்களில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது, சில போராமை இருக்கும், அகங்காரம் இருக்கும், பொய் அகங்காரம் கர்வம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இல்லற வாழ்க்கையில் எல்லாம் சந்திக்க வேண்டியதுதான். சில நேரம் பசங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, சில நேரம் பெற்றோர்கள் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க, சிலப்போ மனைவி வந்து கணவன் மேலே குறை சொல்லுவாங்க, இல்லை கணவர் மனைவி மேலே குறை சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் இங்கே எல்லா பிரச்சனையும் ஒரே தீர்வு வந்து ரவுப்பா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், கிருஷ்ண உணர்வு தான். ஸோ கிருஷ்ண உணர்வு நம்ம எந்தளவுக்கு பயிற்சி பண்ணுறோமோ அப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து. ஸோ கிருஷ்ண உணர்வு ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் இந்த பௌதிக உலகத்தை நம்ம துன்பம் அனுபவிச்சுட்டே இருப்போம். இப்போ பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்துருக்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, இந்த பௌதிக உலகத்தில் கூட நடக்கூடிய அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு வந்து கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்வது தான். ஸோ கிருஷ்ண உணர்வை நம்ம ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், கிருஷ்ண பக்திக்கு வராத வரைக்கும் நம்ம இந்த பொய் அகங்காரத்தில் நான்கிற அகங்காரத்தில் சண்டை போட்டுகிட்டே இருப்போம். அதனால் வந்துட்டு இந்த ஜட உலகத்தில் வந்துட்டு கணவன் மனைவி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பு பரிமாற்றம் பண்ணி நம்ம இதில் வந்து யாரும் டாமினேட் பண்ணுறதில்லை. யாரையும் நான் இவங்களை வச்சு நான் அதிகாரம் செலுத்தணும், இல்லை இவங்களை என்னோடய அதிகாரத்தை செலுத்தணும், இவங்களை என்னை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம எல்லாருமே வந்து பகவானுக்கு சேவை பண்ணணும். இந்த மனைவி வந்து கிருஷ்ணா வந்து எனக்கு வந்து அவருக்கு சேவை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மனைவி என்ன நினைக்கணும், இந்த கணவர் வந்து கிருஷ்ணா வந்து அவருக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் எனக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ எப்படி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பகவானுக்கு சேவை பண்ணுறது, தன் குழந்தைகளை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறது, இப்படி எல்லாருமே கிருஷ்ணரை நடுவில் நாயகனாக வச்சுக்கிட்டு, கிருஷ்ணா வந்து நடுநாயகனாக வச்சுக்கிட்டு அவரை மையமாக வச்சு நம்ம வந்து வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிருஷ்ணரை மறந்துட்டு நம்ம வாழ நினைக்கும் போது அங்கே அந்த இடத்துல நம்ம வந்துடுவோம், நம்ம சென்டராக இருக்கணும், நான் நடுவில் இருக்கணும், எல்லாமே எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒருத்தர் அந்த மாதிரி நினைக்கும் போது பிரச்சனை வருது. ஸோ அந்த இடத்துல நம்மளை எடுத்துகிட்டு கிருஷ்ணா அங்கே வச்சுட்டோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த புராண கதையில் ரொம்ப தெள்ள தெளிவாக பார்த்தோம், அந்த காலக்கா வந்துட்டு ரொம்ப கொடூரமான கோரமானவெல்லாம் நடந்துக்கிட்டான், கணவன்ட்ட அன்பு செய்யலை, கணவன்ட்ட அன்பான வார்த்தைகள் பேசலை, அவன்கிட்ட பொறாமல் பண்ணுறது, அவன்கிட்ட சண்டை போடுறது, அவனை தொந்தரவு பண்ணுறது, அவனை மதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுது, அவன் வந்துட்டு அவனால் அந்த கணவனுக்கு நிம்மதி இல்லை, அவளுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லை. கடைசியில் அவள் தன்னுடைய உடலை தியாகம் செய்தா, அவள் உடலை விட்டா, தற்கொலை பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அவள் இவ்வளவு நாள் நடந்துட்டதுக்காக இப்ப தண்டனை. ஒரு மனைவியா அவருடைய கடமை அவள் ஒழுங்கா செய்யாதனால அவளை வந்து யமலோகத்துக்கு யமதூதர் அழைச்சின்னு போனாங்க. போகும்போது தண்டனையோட கூட்டின்னு போறாங்க. ஸோ யமராஜிட்ட கூட்டிட்டு போய் காலகாவுடைய ஆத்மா நிறுத்தினோடனே யமராஜ் கேட்டாரு, அவருடைய சரித்திரம் என்ன, என்ன பண்ணியிருக்காரு வாழ்க்கையில அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? யமராஜ். யார்கிட்ட? சித்திரகுப்தர்கிட்ட. யாரை பற்றி கேட்கிறாரு? காலகாவுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்காவோ. சித்திரகுப்த ராஜா வந்து, சித்திரகுப்தர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு டைரி வச்சிருப்பார். ஸோ அந்த டைரியில வந்துட்டு நம்ம என்ன, நம்ம பிறவிலேருந்து பிறப்புலேருந்து என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் அந்த இதில் இருக்கும். இப்போ சித்திரகுப்தர் அதை எடுத்து வாசிக்கிறார். ஓ யம தர்மராஜா, ஓ சக்கரவர்த்தி, இந்த காலக்காவானவள் தன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லதும் செய்ததில்லை, ஒரு நாளும் நல்ல காரியம் செய்ததில்லை, ஒரு நாளும் தன் கணவன்ட்ட அன்பாக நடந்துகிட்டதில்லை, ஒரு நாளும் வந்து இவ வந்து அன்பான வார்த்தை பேசினதில்லை, இவ எப்பவும் தன் கணவன்ட்ட சண்டை போட்டுட்டே இருந்தா, இவ எப்பவுமே வந்து கணவன்ட்ட பொறாமை பண்ணா, போட்டி பண்ணா, சண்டை சச்சரவு பண்ணிகிட்டே இருந்தா, இவ நிம்மதியாக வாழ்ந்ததே இல்லை, இவ என்றைக்குமே கணவனுக்கு அன்பான சேவை பணிவடை செய்ததே இல்லை, இவர் கணவனுக்கு நல்ல உணவு சமைச்சு கொடுத்ததில்லை, மாறாக இவளே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டா, கணவனை பற்றி கவலைப்படவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடூரமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னார். யார்? சித்திரகுப்தர். யார்கிட்ட? யம தர்மராஜாட்ட. அப்போ யம தர்மராஜா இதெல்லாம் கேட்டுட்டு, ஓகே இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறார். இப்போ எப்படி நம்ம கோர்ட்டில் போனால் ஜட்ஜு தீர்ப்பு சொல்கிறார் இல்லையா? ஸோ யம தர்மராஜா சொல்கிறாரு, இந்த காலகானவள் வந்துட்டு தன் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டதுனால, ரொம்ப கோரமான செயலெலாம் பண்ணதுனால இவ வந்து நீண்ட நாள்கள் உடல் கிடைக்காம ஒரு பிரம்ம ராட்சசுவாக வந்து திரியிட்டோம். அதை ஒரு ஸ்தூ ஒரு ஒரு பிசாசு ரூபத்தில் வந்துட்டு அடுத்த உடல் கிடைக்காம, அடுத்து பிசாசு ரூபங்கிறது இந்த பேய் பிசாசு பூத ரூபங்கிறது வந்துட்டு எதுவுமே அனுபவிக்க முடியாது, ஒரு சூட்சம நிலையில் வந்து துன்பப்படக்கூடிய ஒரு துராத்மா, ரொம்ப ஒரு மோசமான ஆத்மாக்கள் தான் அந்த உடம்பு கிடைக்கும். இவ ஒரு பிச்சாச்சா போவா, இப்படி பல வருஷங்கள் ஒரு பிச்சாச்சா போனதுக்கப்புறம் இவளுக்கு இவள் வந்து ரொம்ப மோசமாக வாழ்ந்ததுனால இவள் ஒரு பிறவி வந்து பருந்து கழுகாக இருப்பா, அடுத்த பிறவியில் வந்து இவள் வந்துட்டு ஒரு பன்றியாக பிறப்பா, அடுத்து அதுக்கு அடுத்த பிறவியில் வந்து இவள் வந்து ஒரு பூனையாக பிறப்பா, இப்படி அவளுடைய நடத்தைக்கு தகுந்தாற் போல் அவள் யாருக்குமே கொடுக்காம அவளே வச்சு சாப்பிட்டுக்கிட்டதுனால பூனை வந்து பார்த்தீங்கன்னா தன் குட்டியை கூட சாப்பிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பூனையோட சரீரம் எப்பவுமே புலன்பத்திலேயே வாழ்ந்தது மூழ்கி போயிருந்தனால அவளுக்கு வந்து ஒரு பன்றியோட சரீரம், ஸோ கணனோட சண்டை சச்சரவு போட்டிருந்தாலும் அவளுடைய பருந்தோட சரீரம், இப்படி அவளுடைய நடத்தைக்கு தகுந்தாற் போல் அடுத்த உடல் வந்து யமராஜ் வந்து தீர்மானிக்கிறார். ஆனால் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட அவள் வந்துட்டு அடுத்த உடல் கிடைக்காம பலாயிரம் வருஷங்கள் அவள் கஷ்டப்படணுங்கிறது யமராஜா வந்து தீர்ப்பளிக்கிறார். ஸோ எப்படி அந்த காலக்கா சொன்னால், இந்த மாதிரி நான் தான் அந்த பிரம்மராஜசு, இந்த யம தர்மராஜா வந்து என்ன இந்த மாதிரி என்னுடைய கொடூரமான நடத்தினால நான் ரொம்ப கோரமாக நடந்துக்கிட்டதுனால யம தர்மராஜா வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு, நான் கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் வந்துட்டு இந்த பிரம்மராசிசு உடலில் இந்த பிச்சாச்சு ரூபத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு நல்ல தாகம் எடுக்க முடியும், என்னால் தண்ணி குடிக்கணும் தாகம் தீராது, நீ நல்ல பசி எடுக்கும் என் பசி தீராது, என்னால் எதுவுமே அனுபவிக்க முடியாது, ரொம்ப கொடூரமான இந்த சரீரத்தில் நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். யார்? அந்த பிரம்மராசிசு ரூபத்தில் இருக்கக்கூடிய காலக்கா. அப்போ அவ சொன்னால், இந்த மாதிரி இந்த பிரம்மராசிசு ரூபம் எடுத்து இந்த காட்டு பகுதியில் பல இடங்களை சுற்றி ஒரு நாள் வந்துட்டு நான் சிவபெருமானும் பிரம்ம பகவான் விஷ்ணு, சிவபவான் பகவான் விஷ்ணு வழிபடக்கூடிய ஸ்தலமான அந்த கிருஷ்ணாவும் வேணியும் நதி இணையக்கூடிய கிருஷ்ணவேணி நதிக்கரையில் வந்து நான் இருக்கும்பொழுது எனக்கு ஒரு சமயம் ஒரு வியாபாரியோட உடல் கிடச்சிது, ஆனால் அதுவும் வந்து என்னால் தக்க வச்சுக்க முடியல, திரும்பவும் அந்த உடலை நான் தற்காலிகமாக தான் பெற வேண்டியிருந்தது, திரும்ப அந்த உடலை விட்டு நான் வந்து இந்த பிரம்மராசி உடலே வந்துட்டேன், என்னை தயவுசெய்து நீங்கள் தான் விடுவிக்கணும், ஆனால் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, உங்களை மாதிரி வைஷ்ணவர்கள் உங்களை மாதிரி பிராமணருடைய கருணை இருந்ததுன்னா எங்களை மாதிரி இந்த துராத்மாக்களும் விடுபடுவாங்க, இப்போ தயவுசெய்து என்னை வழி நடத்துங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்தால் இந்த கோரமான ரூபத்திலிருந்து விடுபட்டு நான் வந்து புனிதம் அடைய முடியும், நான் அந்த புனிதம் அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி நான் வந்து இதிலேருந்து விடுபடுறது அப்படின்னு ரொம்ப பணிவாக ரொம்ப அடக்கமாக வந்து அந்த பிரம்மராசிசு அந்த தர்மதத்தா பிராமண இடத்துல கேட்டாங்க. இப்போ தர்மதத்தா சொன்னார், நீ இருக்கக்கூடிய இந்த ரூபமும் ரொம்ப கோரமான ரூபம், இந்த ரூபத்தில் எதுவுமே செய்ய முடியாது, இந்த பிரம்மராசிசு ரூபத்தில் வந்துட்டு யக்ய தான தபங்கள் செய்ய முடியாது, யஜ்யம் செய்ய முடியாது, தானம் செய்ய முடியாது, தபம் செய்ய முடியாது, விரதம் இருக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு துராத்மாவான ஒரு உடம்பு உனக்கு கிடச்சிருக்கு, இந்த பிசாசு ரூபத்தினால வந்துட்டு நீ எந்த ஒரு புண்ணிய கர்மங்களையும் செய்ய முடியாது, எந்த ஒரு தெய்வ காரியங்களையும் நீ செய்ய முடியாது, நீ வந்து இந்த பிசாசு ரூபத்தில் இருக்கிறதுனால நீ வந்து யாகம் செய்கிறதோ தபம் செய்கிறதோ தானம் செய்கிறதோ எதுவுமே உன்னால் செய்ய முடியாது, அப்போ உன்னை விடுவிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது அப்படின்னு சொன்னார். யார்? தர்மதத்தர். யார்கிட்ட? அந்த பிச்சாச்சு ரூபத்தில் இருக்கக்கூடிய காலக்காட்ட. அப்போது அந்த காலகா அந்த பிச்சாச்சு கேட்டது அவர்கிட்ட, அப்போ தயவுசெய்து நீங்கள் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், என்ன செய்தால் நான் அதிலிருந்து விடுபடுவேன், தயவுசெய்து உங்கள் கருணை எனக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக வேண்டிக்கிட்டாங்க. இப்போ உடனே அந்த தர்மதத்த பிராமணர் சொன்னார், அந்த பக்தர் சொன்னார், இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, ஒரே வழிதான் இருக்குது, இந்த தாமோதர மாதம் இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருக்கக்கூடிய ஒரு பக்தராகப்பட்டவர் வந்துட்டு அந்த விரதத்தில் ஒரு பகுதியை வந்து உனக்கு கொடுக்க, அந்த விரதத்தினால் வரக்கூடிய பலனை வந்து ஒரு பகுதியை உனக்கு கொடுத்தாரே, ஆனால் நீ சுலபமாக இந்த இதுலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி, இதுதான் வழிமுறையை தவிர ஒரு வைஷ்ணவருடைய கருணையை தவிர இது வேறு வழியே கிடையாது, ஒரு வைஷ்ணவருடைய கருணை இருந்தால் தான் உன்னால் இந்த பிரம்மராசிங்கிற குரோகர சரீரத்துலேருந்து உன்னால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லவும், அந்த பிரம்மராசி ஆனப்பட்டது வந்துட்டு அந்த தர்மதத்தை வேண்டி கேட்டுக்கிறாங்க, தயவுசெய்து உங்கள் கருணை எனக்கு கொடுங்க, ஏன்னா நீங்கள் வந்து நீண்ட காலமாக இந்த கார்த்திகை தாமோதர மாத விரதம் இருக்கீங்க, கார்த்திகை மாத விரதம் இருந்து பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி பகவானை வழிபடுறீங்க, பகவானை ஆராதிக்கிறீங்க, இது நீண்ட காலமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கருணை இருந்தால் தான் வைஷ்ணவர் உங்களை மாதிரி வைஷ்ணவருடைய கருணை இருந்தால் தான் என்ன மாதிரி கூடிய கோர ரூபத்தில் கூடியவங்களும் விடுபட முடியும், ஸோ தயவுசெய்து உங்கள் கருணை எனக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டி வேண்டி பிரார்த்திக்கிறாங்க அந்த பிரம்மராசி உடல் இருக்கக்கூடிய காலக்கா. இப்போ தர்மதத்தரும் வந்துட்டு ரொம்ப கருணையோட, ஸோ வைஷ்ணவர்னா எப்பவுமே ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், பர துக்க துக்கி, அடுத்தவங்க துன்பப்படும் போது வைஷ்ணவரால் பொறுத்துக்கொள்ள முடியாது. இப்போ சில பிரபுபாதர் ராமானுஜ ஆச்சாரியர் இந்த மாதிரி பக்தர்கள்லாம் வந்துட்டு ஆச்சாரியெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றி நம்மளை மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள் ரொம்ப கீழ்நிலையாக ரொம்ப துன்ப பாவகாரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப பாவகாரியமாக ரொம்ப கீழ்த்தனமாக வாழ்ந்து இருக்கிற நம்மளெல்லாம் விடுவிக்கிறதுக்காக சில பிரபுபாதர் ராமானுஜ ஆச்சாரியர் இவங்கெல்லாம் தோன்றி நம்மளை விடுவிச்சாங்க. அதுதான் வைஷ்ணவர்கள். வைஷ்ணவனா ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, மற்றவங்க துன்பப்படும் போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். மற்றவங்க வந்து கிருஷ்ண உணர்வு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க பகவான்கிட்ட வேண்டிக்குவாங்க, எப்படியாவது இவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கட்டும், இவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு முன்னேற்றம் அடையட்டும், இதுதான் வைஷ்ணவர்கள். அப்போது அந்த தர்மதத்த பக்தர் என்ன பண்ணார்னா ரொம்ப மனதில் வந்து பகவானை நினச்சிக்கிட்டு அந்த அவர் இவ்வளோ நாள் அவர் சின்ன வயதுலேருந்து பயிற்சி செய்து அந்த கார்த்திகை விரதம், இந்த கார்த்திகை விரதத்தை வந்துட்டு அதில் ஒரு பகுதியை வந்துட்டு நாளில் ஒரு பகுதி அந்த ஒரு பகுதியை வந்துட்டு இந்த பிரம்மராசிக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கையில் கொஞ்சம் துளசி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு பகவானுடைய அந்த பகவானுடைய திருநாமத்தை வந்து அந்த மந்திரத்தை ஜபித்து பகவானுடைய நினைவில் பகவானை வேண்டிக்கிறார். இந்த பிராமணர் வந்துட்டு அந்த வைஷ்ணவர் வந்து பகவான்கிட்ட வேண்டிக்கிறாரு, பகவானே நான் இந்த கார்த்திகை விரதம் வந்து தவம் இருந்து உங்களை ஆராதிச்சிருக்கேன், உங்களை வழிபட்டிருக்கேன், இது வந்து என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் நாங்கள் செய்திருக்கேன், ஆனால் இந்த பிரம்மராஜானது வந்து அவருடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க, ஸோ உங்களுடைய கருணை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப வேண்டின்னு பகவானை நாமத்தை உச்சரித்து அந்த துளசி தீர்த்தத்தை அந்த பிரம்மராசி மேலே தெளித்தார். யார்? தர்மதத்தர். அந்த வைஷ்ணவனுடைய கருணை அந்த துளசி தீர்த்தம் உடம்புல பட்ட உடனே அந்த பிரம்மராசுடைய சரீரத்திலேருந்து விடுபட்டு அந்த காலக்கானவர் ரொம்ப அழகான ஒரு தெய்வீக சரீரம் அவளுக்கு கிடைக்குது. ரொம்ப அழகு, அப்படியே கண்களை ஜொலிக்கக்கூடிய அந்த பிரகாசமான ஒரு உடல் அவளுக்கு கிடைச்சிது. அவளை பார்க்க சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி போல் ரொம்ப அழகு, அவளுடைய ரூபமானது ரொம்ப அற்புதமான அந்த தெய்வீக சரீரத்தோடு அவர் தோன்றினார். அப்போ அவள் வந்துட்டு அந்த காலகா பெண்ணானவள் அந்த தர்மதத்தருடைய பக்தர் வைஷ்ணவருடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறான். பாதங்கள் விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்தா, ஓ ஆச்சாரியரே, ஓ வைஷ்ணவரே, ஓ பிராமணரே, உங்களுடைய கருணை, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அந்த காரணமற்ற கருணையினால தான் வந்துட்டு எனக்கு இந்த சரீரம் கிடச்சிது, அந்த பிரம்மராசியுடைய சரீரத்தில் விடுபட்ட முடியுது, ஸோ தயவுசெய்து என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அவள் பிரார்த்தனை பண்ணுறான். யார்? காலக்கா. ஸோ காலக்கா வந்து தர்மதத்தருடைய பாதங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவர் பிரார்த்திக்கும் போது வானத்திலேருந்து ஒரு அழகான ரதம், ஸோ வானத்திலேருந்து ஒரு அழகான கண்களை பிரகாசிக்கக்கூடிய ஒரு கண்களையே பறிக்கக்கூடிய வகையில் ஒரு ரதம் இறங்கி வருது. அந்த ரதத்தில் ரெண்டு நபர்கள் தோன்றுனாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. இப்படி கண்கள்லாம் தாமரை எதல் மாதிரி விழுந்திருந்தது, கைகள்லாம் முழங்கால் வரை நின்றுருக்கு, அவங்க நான்கு கரங்கள் இருந்தது, சங்கு சக்கரம் வேல் கதை போன்ற ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க. அவங்க உடல் வந்து மழைக்காலத்து ஒத்த நிறத்தை போல் இருந்தது, நீல நிறத்தில் இருந்தது. அவங்க பார்க்குறதுக்கு சாக்ஷாத் விஷ்ணு போலவே இருந்தாங்க. அவங்களுடைய ரூபம் வந்து பார்க்கறதுக்கு சாக்ஷாத் விஷ்ணு போலவே இருந்தது. இந்த ரெண்டு நபர்களும் தலையில் அழகான கீடம் அணிஞ்சிருந்தாங்க, நல்ல ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தாங்க, மஞ்சள் நிற ஆடை உடுத்திருந்தாங்க. அவங்க பார்த்தோன்னே இந்த தர்மதத்தரும் அந்த காலக்காம விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் பகவான் விஷ்ணுவோடைய உலகத்திலேருந்து வரோம், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பகவான் விஷ்ணுவோடைய உலகத்திலேருந்து வரோம், என்னுடைய பேர் புண்ணியசீலன், இவர் பேர் சுசீலன். ஸோ அந்த புண்ணியசீலன் சுசீலங்கிறது ரெண்டு பேரும் விஷ்ணு தூதர்கள். ஸோ அந்த விஷ்ணு தூதர்கள் அங்கே தோன்றி அந்த காலக்கா அந்த பெண்மணியானவளை வந்து தன்னுடைய விமானத்தில் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிட்டு அந்த பெண்மணி இடத்துல சொல்கிறாங்க, ஓ பெண்மணியே, ஓ காலக்கா, நீ ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்க, நீ வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு வைஷ்ணவரை பிரார்த்தனை பண்ணி அவரை புகழ்ந்து அவர்கிட்ட கைங்கறி பண்ணதுனால அவர்கிட்ட வந்து நீ வந்து தஞ்சம் அடைஞ்சதுனால அவருடைய கருணையினால் அந்த வைஷ்ணவனுடைய கருணையினால் நீ இந்த பிரம்மராஜ ரூபத்தில் மட்டும் இல்லை நீ செய்த அந்த பாவங்கள்லாம் விடுபட்ட, இப்போ நான் உங்களை வந்துட்டு உன்னை வந்து நாங்கள் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலக்காக வந்து தன்னுடைய விமானத்தில் ஏற்றிட்டு அவங்க வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போகிறதுக்காக வந்திருக்காங்க. யார்? விஷ்ணு தூதர்கள். பாருங்க, வெறுமனே ஒரு வயசுடைய கருணையினாலேயே ஒரு பிசாசு ரூபத்தில் இருந்தவளுக்கு கூட மோட்சம் ஏற்பட்டு அவன் விஷ்ணு லோகத்துக்கு போறான், மோட்சம் அடைகிறான் வெறுமனே வைஷ்ணனுடைய கருணையினால். வைஷ்ணவர்களுக்கு வந்து வைஷ்ணனுடைய இந்த உலகத்திலேயே மிக மிக அரிது வந்து ஒரு வைஷ்ணனுடைய கருணை கிடைக்கிறது. அந்த வைஷ்ணவருக்கு எந்த அளவுக்கு நம்ம சேவை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணவர்களும் முன்னேற்றம் அடைவோம். ஸோ உடனே அந்த புண்ணியசீலனும் சுசீலனும் ரெண்டு பேரும் தர்மதத்தாவை பார்த்து சொன்னாங்க, ஓ வைஷ்ணவரே, நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்கள் ரொம்ப மங்களகரமானவர், நீங்கள் ரொம்ப தெய்வீகமானவர், நீங்கள் எப்பவும் பகவான் விஷ்ணுவுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நீங்கள் எப்பவும் பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கீங்க, பகவானுக்கு ஆராதனை பண்ணுறீங்க, பகவானுடைய புகழ் பாடுறீங்க, பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணுறீங்க, இப்படி உங்கள் வாழ்நாளில் 24 மணி நேரமும் கிருஷ்ண உணர்வுலேயே இருக்கீங்க, நீங்கள் எப்பவும் பகவான் சேவை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஸோ நீங்கள் ரொம்ப மங்களகரமானவர், ரொம்ப தெய்வீகமானவர், உங்களுடைய கருணையை வந்து இந்த பெண்மணி கொடுத்ததுனால இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப கருணை உள்ளவராகிட்டீங்க, ஸோ இந்த மாதிரி உங்கள் கருணையை வந்து நீங்கள் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கள், ஸோ வெகு சீக்கிரமாகவே நீங்களும் வந்து இந்த ஜட உலகத்தில் உங்களுடைய சரீரத்தின் விடுபட்டு நீங்களும் பகவானுடைய உலகத்துக்கு வருவீங்க அப்படின்னு அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. யார்? சுசீலன் புண்ணியசீலன், இந்த ரெண்டு விஷ்ணு தூதர்களும் அந்த பிராமணரையும் ஆசீர்வதிச்சுட்டு அந்த காலக்காவையும் அந்த விமானத்தில் கூட்டிகிட்டு வைகுண்ட உலகத்துக்கு போகிறாங்க. ஸோ அதனால் இந்த கார்த்திகை மகாத்மியத்துடைய மகிமை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவர் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது மூலமாக அவருடைய கருணை எவ்வளோ முக்கியமானது, இந்த கார்த்திகை விரதம் எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரிஞ்சிடும். நம்மளும் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்துட்டு அதிகாலையில் இருந்துச்சு பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது, பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றுறது, மற்றவர்களுக்கும் நெய்தீபம் ஏற்ற வந்து நம்ம அவங்கள கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறது, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது, இப்படி நம்ம எந்தளவுக்கு கூடுமான வரைக்கும் நம்ம கிருஷ்ணனுடைய சேவை நம்ம ஈடுபடுத்திக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பக்தி தொழில் முன்னேற்றம் அடைவோம், பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கும். ஆச்சாரியுடைய கருணை இருந்தால் கட்டாயம் பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கும். ஸோ வைஷ்ணவரை சந்தோஷப்படுத்தணும், ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தணும், பிரபுபாவுடைய போதனையில் பின்பற்றி நம்ம எளிமையான வழியில் இந்த பக்தி தொண்டை பயிற்சி பண்ணிட்டு வந்தால் நம்மளும் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து அளவிட முடியாத அளவுக்கு நம்ம நன்மை அடையலாம். மேலும் நம்ம கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைந்து பகவான் கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு, அதாவது நம்ம மனித வாழ்க்கையில் லட்சியம் வந்து கிருஷ்ண பிரேமம், பகவான் மேலே பிரேமம் அடைகிறது, அதை வந்து ரொம்ப எளிமையாக இந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்கிறது மூலமாக நம்ம படிப்படியாக அந்த பிரேம நிலையை நோக்கி நம்ம உயர முடியுங்கிறது தான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சின்றது. எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறோமோ அந்தளவுக்கு பகவானுடைய கருணை நமக்கு காத்திருக்குங்கிறது எந்தளவுக்கும் ஒரு சந்தேகம் இல்லாத ஒன்று தான் நம்ம இதை சரித்திரம் தெரிஞ்சிட்டோம். அதனால் சில பிரபுபாவுடைய கருணினால் நம்மளும் தொடர்ந்து இந்த தாமோதர ஆரத்தியை செய்து பகவானுடைய கருணையை பிரார்த்திப்போம். ஹரே கிருஷ்ணா ஜெய்ஸ்ரீ.